அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. மார்ச் திங்கள் 25 நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் மலேசிய விமானத்தை தேடும் முயற்சிகள் இடைநிறுத்தப்பட்டிருப்பது பற்றிய செய்தி, இந்த விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்கலாம் என்று மலேசிய பிரதமர் நேற்று கூறியிருப்பது பற்றி, இந்த விமானத்தில் பயணம் செய்த சந்திரிகா சர்மா என்ற சென்னை பயணியின் கணவர் நரேந்திரன் தெரிவிக்கும் கருத்து.
நம்ப முடியாதது ஒரு செய்தி, அது ஏன் அப்படி சொல்றாரு, எந்த ஒரு பேசிஸ் வச்சு அவர் சொல்றாரு, யாரெல்லாம் அந்த பேசிஸ் வந்து ஆராய்ச்சி பண்ணி வந்து அதை வந்து அக்ரி பண்ணாங்க, அதை பத்தி ஒன்னும் சொல்லாம வந்து ஒரு 5-7 நிமிஷத்துல வந்து சொல்லப்பட சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு.
திமுக தலைவர் கருணாநிதியின் மகன் மு க அழகிரி கட்சியில் இருந்து நீக்கப்பட்டிருப்பது பற்றிய செய்தி,
இந்த நீக்கம் வந்து தலைவர் கலைஞரால் எடுக்கப்பட்ட நீக்கம் அல்ல என்பது நன்றாக புரிகிறது. அவரை ஏதோ ஒரு காரணத்தை காட்டி அவரை மிரட்டி அதன் மூலம் எடுக்கப்பட்ட நீக்கம் என்று நான் கருதுகிறேன். ஆனால் கேஸ் போட போறேன்.
இலங்கையின் வடமாகாண முதல்வர், வடமாகாண தலைமைச் செயலருக்கு சட்டவிரோதமான உத்தரவுகளை பிறப்பிக்க முடியாது என்று இலங்கை உச்சநீதிமன்றம் கூறியிருப்பது பற்றிய செய்தி, பின்னர் அனைவருக்கும் அறிவியல் ஆகியவை இடம்பெறும். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
லண்டன் பிபிசி தமிழோசை வழங்கும் செய்திகள், வாசிப்பவர்கள் விமல் சுக்கநாதன், குமார் ராமலிங்கம் ஆகியோரும்.
காணாமல் போன மலேசிய விமானத்தில் பயணித்தவர்களின் உறவினர்கள் பெய்ஜிங்கில் உள்ள மலேசிய தூதரகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளனர். கோபமுற்றிருந்த அவர்கள் தகவல்களை தருமாறு மலேசியாவை கோரியிருந்தனர். திங்கட்கிழமை அன்று காணாமல் போன விமானம் தெற்கு இந்திய பெருங்கடலில் விழுந்து விட்டதாகவும், இதில் ஒருவரும் உயிர் பிழைக்கவில்லை என்று மலேசிய பிரதமர் நஜீப் ரசாக் தெரிவித்த பின்னர் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளது. செய்மதி தகவல்களை வைத்து இந்த முடிவுக்கு வந்ததாக கூறப்பட்டது. இதற்கிடையே மலேசிய அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துவதற்காக சிறப்பு தூதர் ஒருவரை சீன அதிபர் அனுப்பி வைத்திருக்கின்றார். காணாமல் போன விமானத்தை தேடும் பணி மோசமான காலநிலையால் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது.
ஆலைத்தொழில் வளமடைந்த G8 நாடுகள் அமைப்பிலிருந்து ரஷ்யாவை தள்ளி வைத்திருப்பது எதிர்மாறான விளைவுகளைத்தான் ஏற்படுத்தும் என்று ரஷ்ய அதிபரின் சார்பில் பேசவல்ல அதிகாரி டிமிட்ரி பெஸ்கோவ் கூறியிருக்கிறார். அணு ஆயுத பாதுகாப்பு பற்றி நெதர்லாந்து நாட்டில் 2வது நாளாக நடந்து வரும் பேச்சுவார்த்தைகளில் ரஷ்யாவுக்கு இடம் வழங்குவது இல்லை என்று ஐரோப்பிய, வட அமெரிக்க, ஜப்பானிய தலைவர்கள் மேற்கொண்ட முடிவை அந்த ரஷ்ய அதிகாரி பெஸ்கோவ் கண்டனம் செய்திருக்கிறார். கிரிமியா விவகாரமே இந்த பேச்சுக்களை ஆக்கிரமித்திருந்தது. கிரிமியாவை ரஷ்யா தன்னோடு இணைத்துக் கொண்ட செயல் G8 நாடுகள் அமைப்பு பகிர்ந்து கொள்ளும் கொள்கைகளுக்கு முரணானது என்று அதிபர் ஒபாமா விவரித்திருக்கிறார். ரஷ்யா பேச்சுவார்த்தைகளையே விரும்புகிறது என்றும், G7 அமைப்பு நாடுகளோடு தொடர்புகளை புதுப்பிக்க விரும்புகிறது என்றும் ரஷ்ய அதிபரின் பேச்சாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் குறிப்பிட்டிருக்கிறார்.
யுக்ரைனின் புதிய பாதுகாப்புத்துறை அமைச்சராக ஜெனரல் மிகைலோ கோவல் அவர்களை யுக்ரைன் நாடாளுமன்றம் நியமித்துள்ளது. முன்னர் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த ஐஹோ டென்யூக் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து இவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்.
Я за своє місце ніколи не тримався і триматись не збираюсь.
Тому в даній ситуації Кримії Росія ініціювала விவகாரத்தில் ஐஹோ டென்யூக் திறம்பட செயல்படவில்லை என்றும், தீர்க்கமாக செயல்படவில்லை என்றும் குற்றம் சுமத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தன்னுடைய பணியை ராஜினாமா செய்வதற்கு டென்யூக் முன் வந்திருந்தார். தற்போது பாதுகாப்புத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள ஜெனரல் கோவல் முன்னர் எல்லை பாதுகாப்புத்துறையில் பணியாற்றியிருந்தார்.
எகிப்தில் முஸ்லீம் சகோதரத்துவ அமைப்பின் 500 அதிகமான உறுப்பினர்களுக்கு மரண தண்டனை தீர்ப்பு வழங்கிய எகிப்திய நீதிமன்றம் அனைத்துலக மனித உரிமை சட்டங்களை மீறியிருக்கிறது என்று ஐக்கிய நாடுகள் மன்றம் அறிவித்திருக்கிறது. நேற்று மரண தண்டனை விதிக்கப்பட்ட மக்களின் எண்ணிக்கை அண்மைக்கால வரலாற்றில் முன்னொருபோதும் காணப்படாதது என்றும் ஐநா அமைப்பு கூறியிருக்கிறது. நேற்றைய வழக்கு போலவே இன்றும் முஸ்லீம் சகோதரத்துவ ஆதரவாளர்கள் மேலும் 700 பேர் மீது கடந்த ஆண்டின் ஆர்ப்பாட்டங்கள் பற்றிய வழக்கு இன்று ஆரம்பமான போது ஒழுங்கினங்கள் பல இருப்பதாக குற்றஞ்சாட்டிய பிரதிவாதி வழக்கறிஞர்கள் வழக்கு விசாரணையை புறக்கணிப்பு செய்தார்கள். வழக்கை ஆரம்பித்த நீதிபதி ஒரு சில மணி நேரங்களில் நீதிமன்றத்தை ஒத்திவைத்ததோடு தீர்ப்புகள் அடுத்த மாதம் அறிவிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்.
ஜெர்மனியில் விமான நிலைய ஊழியர்கள் சம்பளம் தொடர்பாக விடுத்துள்ள வேலை நிறுத்தத்திற்கு தொழிற்சங்கங்கள் ஆதரவை கொடுத்திருக்கின்றன. இதனையடுத்து ஜெர்மனியின் பெரிய விமான நிலையங்களில் இந்த வாரத்தில் விமான சேவை நிறுத்தம் மற்றும் கால தாமதம் ஆகியவை ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜெர்மனியின் வேர்டி என்ற தொழிற்சங்கமானது விமான நிலைய தரைப்பணியாளர்கள், உடைமைகளை கையாள்பவர்கள் மற்றும் பராமரிப்பு பணியாளர்களில் வியாழக்கிழமையன்று காலை வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுமாறு கூறியிருக்கின்றது. வேலை நிறுத்தத்தால் மியூனிக் மற்றும் ஃப்ராங்க்ஃபர்ட் விமான நிலையங்கள் பாதிக்கப்படும் என்று கூறப்படுகின்றது.
இந்தியாவில் வர்மவாத இயக்கமான இந்தியன் முஜாஹிதீனின் தலைவர் என்று கருதப்படும் டெஹ்சீன் அக்தர் என்ற 23 வயது இளைஞனை இந்திய போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இந்தியாவின் எதிர்க்கட்சி வேட்பாளர் நரேந்திர மோடி கடந்த ஆண்டில் கலந்து கொண்ட பேரணி ஒன்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் உட்பட பல்வேறு இடங்களில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்திய முஜாஹிதீனை பொறுப்பு என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அடுத்த மாதம் பொதுத் தேர்தல் நடக்கவிருப்பதையொட்டி இந்திய பாதுகாப்பு படைகள் இப்போது அதி உஷார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தி அரங்கின் முதலில் பன்னாட்டு கண்ணோட்டம். இந்திய பெருங்கடலின் தென்பகுதியில் விபத்துக்குள்ளானதாக கருதப்படும் மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானத்தின் பாகங்களை தேடும் பணி மோசமான வானிலை காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விரிவான பிபிசி தகவல்களை தருகிறார் குமார் ராமலிங்கம்.
மோசமான காலநிலை காரணமாக காணாமல் போன மலேசிய ஏர்லைன்ஸ் விமானத்தை தேடும் பணியை இடைநிறுத்தம் செய்வதாக ஆஸ்திரேலியாவின் கடல்சார் பாதுகாப்பு அமைப்பான அம்சா அறிவித்திருக்கின்றது. இது தொடர்பாக அது வெளியிட்டிருக்கின்ற ஒரு அறிக்கையில், தற்போதைய காலநிலையில் விமானம் மற்றும் கடல் மூலமாக எந்த ஒரு தேடுதல் வேட்டையையும் நடத்தும் முயற்சிகளால் விமானம் மற்றும் கப்பல் ஊழியர்களுக்கு ஆபத்துகள் இருப்பதாக கூறியிருக்கின்றது. எனவே இந்த தேடுதல் முயற்சியை தற்போதைக்கு இடைநிறுத்தம் செய்வதாகவும் அது கூறியிருக்கின்றது. இன்னும் குறைந்தபட்சம் 24 மணி நேரங்களுக்கு பின்னர் தான் தேடுதல் முயற்சியை ஆரம்பிக்க முடியும் என்று ஆஸ்திரேலிய பாதுகாப்பு அமைச்சர் டேவிட் ஜான்ஸ்டன் கூறியிருக்கின்றார். இந்த தேடுதல் நடவடிக்கை தொடர்பாக கருத்து தெரிவித்த ஆஸ்திரேலிய பாதுகாப்பு படையின் துணைத் தளபதியான மார்க் பின்ஸ்கின், வைகோர் போரில் ஊசியை நாங்கள் தேடவில்லை, வைகோர் போரே எங்கிருக்கின்றது என்பதை தான் தேடிக்கொண்டிருக்கின்றோம் என்று கூறியிருக்கின்றார்.
We're not searching for a needle in a haystack. We're still trying to define where the haystack is. So that's just to put it in context.
ஆஸ்திரேலியாவின் மேற்காக இந்திய பெருங்கடல் பகுதியில்தான் இந்த விமானம் தனது பயணத்தை முடித்துக் கொண்டதாக செய்மதி தரவுகள் காட்டுகின்றன என்று மலேசிய பிரதமர் நஜீப் ரசாக் நேற்று திங்கட்கிழமையன்று அறிவித்திருந்தார். ஆனால் மலேசியா இந்த முடிவுக்கு வந்தமைக்கு காரணமான அனைத்து ஆதாரங்களையும் செய்மதி தரவுகளையும் இதர தகவல்களையும் கொடுக்குமாறு சீன துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் அறிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். அத்தோடு தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கையை மலேசியா நிறுத்தாமல் தொடர வேண்டும் என்று தாங்கள் வற்புறுத்துவதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கின்றது. மார்ச் 8 காணாமல் போன இந்த விமானத்தில் பயணித்த 239 பேரில் 153 பேர் சீனர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்தகைய நிலையில் இந்த விமானத்தில் பயணித்த சீனர்களின் உறவினர்கள் பெய்ஜிங்கில் உள்ள மலேசிய தூதரகத்தின் முன் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர். மலேசியா இந்த விவகாரத்தில் உண்மையை சொல்லாமல் மறைக்கின்றது, உண்மையை சொல்வதை தாமதப்படுத்துகின்றது, தகவல்களை கொச்சைப்படுத்தி தருகின்றது என்று அவர்கள் குற்றம் சாட்டினர். மலேசிய தூதரகத்துக்கு வெளியே ஆர்ப்பாட்டம் நடத்த அவர்கள் முனைந்தபோது அவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே மோதல்கள் நடந்தன. இதற்கிடையே இந்த சம்பவம் தொடர்பாக தங்கள் நிறுவனம் மீது பயணித்தவர்களின் குடும்பத்தார் சுமத்தும் குற்றச்சாட்டுகள் குறித்து கருத்து தெரிவித்திருக்கின்ற மலேசிய ஏர்லைன்ஸின் தலைமை அதிகாரியான அகமது ஜவ்ஹாரி யாஹியா, இது ஒரு இயல்பான விமான விபத்து அல்ல என்றும், தங்களால் முடிந்த அனைத்தையுமே தாங்கள் செய்து வருவதாகவும், தங்களை குறை கூறுவது நியாயமல்ல என்றும் கூறியிருக்கின்றார். விமானம் விபத்துக்குள்ளான இடம் உறுதியான பின்னர் உறவினர்கள் ஆஸ்திரேலியா வருவதற்கு தேவையான விசாக்களை கட்டணம் இல்லாமல் செய்து தர தாங்கள் தயாராக இருப்பதாக ஆஸ்திரேலிய பிரதமர் டோனி அபோட் தெரிவித்திருக்கின்றார்.
பிபிசி தகவல்களை தொகுத்து வழங்கியவர் குமார் ராமலிங்கம். இந்த விமானம் விபத்துக்குள்ளானதாகவே கருத வேண்டியிருக்கிறது. இந்திய பெருங்கடலில் இது நொறுங்கி விழுந்திருக்கிறது என்று மலேசிய பிரதமர் நேற்று தொலைக்காட்சி வழியாக அறிவித்தார் என்பதை நேற்றைய தமிழ் ஓசையிலேயே கேட்டோம். இந்த அறிவிப்பை இந்த விமானத்தில் பயணம் செய்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த பயணி சந்திரிகா சர்மாவின் கணவர் கே எஸ் நரேந்திரன் எப்படி பார்க்கிறார் என்று அவரை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இது ஒரு எதிர்பாராத ஒரு செய்தி அது. ஏன்னா அதுக்கு ஒரு 4 மணி நேரம் முன்னாடிதான் வந்து அவங்களோட ஒரு மந்திரி வந்து எப்பவும் போல ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் கொடுத்தாரு. அதுல வந்து இதை பத்தி ஒரு பேச்சு முடிச்சு ஒரு இண்டிகேஷன் ஒரு ஐடியா கூட கொடுக்கல. அண்ட் இன்னும் அவங்க இன்டர்நேஷனல் சர்ச் பண்ணிட்டு இருக்கிறோம், அதை பத்தி வந்து இவ்வளவு கப்பல் இவ்வளவு ஏரோப்ளேன் போகுதுன்னு சொல்லிட்டு அதை பத்தி பேசிட்டு இருந்தாரு அவரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் அவங்க பிரதமர் வந்து அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு மாதிரி எல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்படிதான் வந்து நம்ம உங்க பிளேன் வந்து தண்ணியில வந்து இந்தியன் ஓஷன்ல வந்து இறங்கிடுச்சுன்னா வந்து அது ஒரு ஒரு எதிர்பாராத ஒரு அதிர்ச்சியா இருந்தது. நம்ப முடியாத ஒரு செய்தி அது. ஏன்னா அவர் ஏன் அப்படி சொல்றாரு, எந்த ஒரு பேசிஸ் வச்சு அவர் சொல்றாரு, யாரெல்லாம் அந்த பேசிஸ் வந்து ஆராய்ச்சி பண்ணி வந்து அதை வந்து அக்ரி பண்ணாங்க, அதை பத்தி எல்லாம் ஒன்னும் சொல்லாம வந்து ஒரு ரொம்ப குறிப்பா வந்து ரொம்ப ஒரு ஷார்ட்டா வந்து ஒரு 5-7 நிமிஷத்துல வந்து சொல்லுவாங்க சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு. அது நமக்கு சரின்னு தோணல, நம்பிக்கை உண்டாக்குற ஒரு ஸ்டேட்மெண்ட்னு தோணல.
ஆனா அது இப்போ வந்திருக்கிற செய்திகளை பார்த்தா அது இந்த இன்மர்சாட்டுங்கிற அந்த சேட்டலைட் கம்பெனி மலேசிய அரசாங்கத்துக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் மூலமாக கொடுத்த தகவல்களின் அடிப்படையில் அவங்க அந்த முடிவுக்கு வந்திருக்கிறதா செய்திகள் வருது. இப்போது எது எப்படி இருந்தாலும் இப்போது என்ன நீங்கள் செய்ய போகிறீங்க, இது தொடர்பாக உங்களுக்கு மலேசிய அரசாங்கத்திலேருந்து ஏதாவது கம்யூனிகேஷன் வந்துச்சா இல்லை இந்திய அரசாங்கத்திலேருந்து ஏதாவது வந்திருக்கா?
நம்ம இந்திய அரசாங்கத்திலேருந்து ஒன்றும் தகவல் ஒன்றும் வரலை. நேற்று ராத்திரி வந்து அவங்க நம்ம ஹை கமிஷன் மலேசியாவிலேருந்து பேசினாங்க எங்கிட்ட. மொத்தத்தில் அங்க அவங்க மலேசியா பிரதமர் என்ன சொன்னாரோ அதை அதை வச்சு வந்து திருப்பியும் ஒரு அதை வச்சு திருப்பியும் சொன்னாங்க இப்படி இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து நம்ம கவர்மெண்ட்லேருந்து ஒன்றும் கம்யூனிகேஷன் கிடையாது, மலேசியன் கவர்மெண்ட்லேருந்து ஒன்றும் கம்யூனிகேஷன் கிடையாது. அதனால வந்து இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்யணும்னு வந்து தெளிவாக ஒன்று எனக்கு ஒரு ஐடியா இல்லை. இப்போ
உங்கள் குடும்பத்தினருக்கும் நீங்கள் இதை சொல்லி அவங்கள இதுக்கு ஒரு தயார்படுத்துகிற ஒரு சூழலில் இருப்பீங்க, அது எப்படி உங்களால் பண்ண முடியுது?
அது அது கொஞ்சம் சிரமம்தான். ஏன்னா வந்து ஒரு சில மக்கள் வந்து இந்த செய்தியை வந்து ஏற்றுக்கிட்டு அதை அது சரிதான் அதை நம்பிட்டு வந்து நம்ம வாழ்க்கையை திருப்பி இன்னும் ஒரு திசையில கொண்டுட்டு போகணுன்ற ஒரு ஒரு ஐடியாவில் இல்லை இன்னும். அதனால வந்து கஷ்டமாக தான் இருக்கு. இப்போ எதை வந்து நம்புறது, எதை நம்பாம வந்து ஒரு ஹோப் வச்சுட்டு பார்க்கலான்றது அதுலயே இருக்கிறாங்க. கொஞ்சம் கஷ்டம் தான்.
இந்தியாவிலேருந்து போன இதே பிளேன்ல போன மற்ற இன்னொரு 4 இந்தியர்கள் இருக்காங்க, அவங்களுடைய நீங்க தொடர்புல இருக்கீங்களா? அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க?
ஒருத்தரோட தொடர்புல இருக்கிறேன் நான். அவரோட இன்னைக்கு பேச்சுவார்த்தை இன்னும் நடத்தல, சாயங்காலம் வந்து பேசுறத ஒரு ஐடியா இருக்குது. சாயங்காலம் நிதானமா வந்து அவருக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும், அவருக்கும் ஒரு ஃபேமிலியோட கொஞ்சம் பேசி அவரோட மனசில் கொஞ்சம் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு அப்புறம் பேசலான்னு பார்த்தேன் நான். ஸோ சாயங்காலம் பேசுவேன் நான்.
விபத்துக்குள்ளான மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் பயணம் செய்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த பயணி சந்திரிகா சர்மாவின் கணவர் KS நரேந்திரன். இனி இந்திய கண்ணோட்டம். இந்திய கிரிக்கெட் வாரிய தலைவர் ஸ்ரீனிவாசன் இன்னும் ஏன் பதவியில் நீடிக்கிறார் என்று இந்திய உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது குறித்த தகவல்களை தருகிறார் டெல்லியிலிருந்து சங்கீதா.
இந்தியன் பிரீமியர் லீக் தொடர்பில் எழுந்துள்ள பந்தயம் கட்டுதல், பெட்டிங் ஊழல் ஆகிய முறைகேடுகள் தொடர்பில் நியாயமான விசாரணை நடைபெறுவதை உறுதிப்படுத்த BCCI-யின் தற்போதைய தலைவர் ஸ்ரீனிவாசன் தன் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. IPL-இல் நடைபெற்றதாக கூறப்படும் ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ள உச்சநீதிமன்றம் நியமித்த விசாரணை குழு சமர்ப்பித்த அறிக்கையை விசாரித்த நீதிபதி AK பட்நாயக் மற்றும் நீதிபதி ஃபக்கீர் முகமது ஆகியோர் அடங்கிய அமர்வு BCCI-யின் தலைவர் பதவியிலிருந்து ஸ்ரீனிவாசன் தானாக முன்வந்து விலகாவிட்டால் அவர் பதவியை விலக வேண்டுமென உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கும் என்று தெரிவித்தது. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தால் நடத்தப்படும் இந்த IPL கிரிக்கெட் தொடர் பற்றி எழுந்துள்ள சர்ச்சைகள் குமட்டலை ஏற்படுத்துகிறது என்றும் உச்சநீதிமன்ற அமர்வு தெரிவித்துள்ளது. உச்சநீதிமன்றம் நியமித்த நீதிபதி முட்கல் தலைமையிலான விசாரணை குழு கடந்த ஆண்டு நடைபெற்ற இந்தியன் பிரீமியர் லீக் போட்டிகளில் எழுந்த பந்தயம் கட்டுதல், சூதாட்டம் ஆகிய குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்து அது தொடர்பிலான அறிக்கையை பிப்ரவரி 10 அன்று உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பித்தது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் அதிகாரியாக இருந்த BCCI தலைவர் ஸ்ரீனிவாசனின் மருமகன் குருநாத் மெய்யப்பன் மீது மேலும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அந்த அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. BCCI-யின் தலைவர் பதவி வகிக்கும் ஸ்ரீனிவாசன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் உரிமையாளரும் ஆவார். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் இந்த IPL சூதாட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பில் தனது மருமகன் குருநாத் மெய்யப்பன் கைது செய்யப்பட்டதை அடுத்து ஸ்ரீனிவாசன் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவர் பதவியிலிருந்து தற்காலிகமாக விலகினார். பின் குருநாத் மெய்யப்பன் பிணையில் விடுதலையான பிறகு ஸ்ரீனிவாசன் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவர் பதவியை மீண்டும் ஏற்றுக்கொண்டார். இந்த வருடம் பிப்ரவரியில் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் அதாவது ICC-யின் தலைவராக ஸ்ரீனிவாசன் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீனிவாசன் மற்றும் குருநாத் மெய்யப்பன் ஆகிய இருவரும் இதுவரை எல்லா குற்றச்சாட்டுகளையும் மறுத்து வருகின்றனர்.
டெல்லியிலிருந்து சங்கீதா. திமுக தலைவர் கருணாநிதியின் மகனும் முன்னாள் மத்திய அமைச்சருமான மு க அழகிரி கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருப்பதாக திமுக தலைவர் இன்று அறிவித்திருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் சென்னையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் முரளிதரன்.
திமுகவிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள அக்கட்சியின் முன்னாள் தென்மண்டல அமைப்புச் செயலாளர் மு க அழகிரியை அக்கட்சியிலிருந்து அறவே நீக்குவதாக திமுக அறிவித்துள்ளது. இது தொடர்பாக திமுக தலைமைக் கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மு க அழகிரி கழக கட்டுப்பாட்டை மீறியும் கழகத்திற்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையிலும் செயல்பட்டு வந்ததால் கழகத்திலிருந்து ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு தற்காலிகமாக நீக்கி வைக்கப்பட்டுள்ள நிலையில் கழக தலைமையையும் கழக முன்னோடிகளையும் இழிவுபடுத்தும் வகையில் விமர்சித்து வருவதாலும் கழகத்திற்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாலும் திமுக கழகத்திலிருந்து அறவே நீக்கி வைக்கப்படுகிறார் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த அறிக்கை வெளிவருவதற்கு சற்று முன்னதாகவே சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சித் தலைவர் மு கருணாநிதி அழகிரியை நீக்குவதற்கு தானும் பொதுச் செயலாளரும் முடிவு செய்திருப்பதாக செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இதற்கிடையில் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த மு க அழகிரி தன்னை கட்சியை விட்டு நீக்கியதை எதிர்த்து வழக்கு தொடரப்போவதாக தெரிவித்தார்.
இந்த நீக்கம் வந்து தலைவர் கலைஞரால் எடுக்கப்பட்ட நீக்கம் அல்ல என்பது நன்றாக புரிகிறது. அவரை ஏதோ ஒரு காரணத்தை காட்டி அவரை மிரட்டி அதன் மூலம் எடுக்கப்பட்ட நீக்கம் என்று நான் கருதுகிறேன். ஆகவே நான் வந்து ஆனால் கேஸ் போட போறேன், வழக்கு மன்றத்துக்கு நான் போகதான் போறேன்.
முன்னதாக கட்சிக்குள் குழப்பம் ஏற்படுத்த முயன்றதாகவும் முறையற்ற விவாதங்களில் ஈடுபட்டதாகவும் கூறி இந்த ஆண்டு ஜனவரி 24 கட்சியின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் மு க அழகிரி இடைநீக்கம் செய்யப்படுவதாக திமுக அறிவித்திருந்தது. அதற்கு பிறகு திமுகவை அழகிரி தொடர்ந்து விமர்சித்து வந்த நிலையில் மு க அழகிரியுடன் கழகத் தோழர்கள் யாரும் எந்த பொறுப்பில் உள்ளவர்களாயினும் எந்தவிதமான தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என திமுக அறிவித்தது. இதற்கு பின் கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று மதிமுக தலைவர் வைகோ அழகிரியை சந்தித்து ஆதரவு கோரினார். திங்கட்கிழமையன்று பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் எச் ராஜா அழகிரியை சந்தித்து பேசினார். இந்த நிலையில்தான் மு க அழகிரியை கட்சியை விட்டு நிரந்தரமாக நீக்குவதாக திமுக அறிவித்துள்ளது.
சென்னையிலிருந்து முரளிதரன். தமிழ்நாட்டில் அரசு இயக்கும் மினி பஸ்களில் இரட்டை இலை படம் வரையப்பட்டிருப்பதை தடை செய்ய வேண்டும் என்று தேர்தல் கமிஷனின் உத்தரவில் தலையிட முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பை மீண்டும் சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் முரளிதரன் வழங்குகிறார்.
அரசு போக்குவரத்து கழகம் இயக்கும் சிறிய பேருந்துகளில் வரையப்பட்டுள்ள இலைகள் அதிமுகவின் தேர்தல் சின்னமான இரட்டை இலையைப் போல் உள்ளதாகவும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துவிட்டதால் பேருந்துகளில் உள்ள இந்த படங்களை மறைக்க வேண்டும் என்று கூறி திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் தேர்தல் ஆணையத்திற்கு கோரிக்கை மனு அனுப்பியிருந்தார். தனது கோரிக்கை மனு மீது முடிவெடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கலும் செய்திருந்தார். இந்த மனு மார்ச் 13 விசாரணைக்கு வந்தது. அப்போது சிறிய பேருந்துகளில் உள்ள இலைப்படங்களை மறைக்க உத்தரவிட்டுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் சார்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இந்த சூழலில் சிறிய பேருந்துகளில் வரையப்பட்டுள்ள இலைகளை மறைக்க வேண்டும் என்ற தேர்தல் ஆணைய உத்தரவை ரத்து செய்ய கோரி அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதா ஒரு மனுவை தாக்கல் செய்தார். இதற்கு தேர்தல் ஆணையம் சார்பில் வாதிட்ட வழக்கறிஞர் ஜி ராஜகோபால், இது ஒரு தற்காலிக நடவடிக்கை என்றும் வாக்காளர்களின் மனதில் குழப்பம் ஏதும் ஏற்படக்கூடாது என்பதால் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டது என்றும் இதனால் யாருடைய உரிமையும் பாதிக்கப்படவில்லை என்றும் வாதிட்டார். தேர்தலை அமைதியான முறையில் நடத்தும் நோக்கத்துடனேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தின் முடிவு சரியானது என்று கூறி ஜெயலலிதாவின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இந்த நிலையில் தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை இன்று சந்தித்த மாநில தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் தமிழக அரசின் சிறிய பேருந்துகளில் உள்ள இலை ஓவியங்களை மறைக்கும்படி போக்குவரத்து கழகத்திடம் கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார்.
ஸ்மால் பஸ் மேலே சின்னம் இலை சிம்பல் போத்துவரைக்கே ஒரு கேஸ் ஹைகோர்ட் இருந்தது. ஹைகோர்ட் இன்னைக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அதில் ஐசியோட ஆர்டர் அதை மறக்கணும்னு சொல்லிட்டு அதை அப்போல்ட் பண்ணியிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி யாஸ்மின் ஆஸ் நம்ம கேட்டுக்கோம், அதை உடனே மறக்கணும், எல்லா இலை ஸ்மால் பஸ்ல இலை சின்னம் உடனே மறக்கணும்.
இது குறித்து செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவித்த திமுக தலைவர் மு கருணாநிதி கட்சி சின்னங்களை அரசு சார்புடைய எந்த நிகழ்விலும் பயன்படுத்தக்கூடாது என்று கூறினார். சிறிய பேருந்துகளில் உள்ள இலை ஓவியங்களை மறைக்கும் பணிகள் இன்று மாலை முதல் துவங்கும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார்.
சென்னையிலிருந்து முரளிதரன் அனுப்பிய இந்த குறிப்புடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி இலங்கை குறிப்புகள். இலங்கையின் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் கடந்த வாரம் இரு மாணவர் குழுக்களுக்கிடையே நடந்த மோதல்கள் குறித்து பேச்சுவார்த்தைகளில் முடிவு எதுவும் ஏற்படாத நிலையில் மாணவர்களின் வகுப்பு புறக்கணிப்பு தொடர்கிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பை வழங்குகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் ஆர் உதயகுமார்.
கிழக்கு பல்கலைக்கழக பந்தாரமுலை வளாகத்தில் தமிழ் மாணவர்கள் 3 கோரிக்கைகளை முன்வைத்து விரிவுரைகளை பரிஷ்கரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற தமிழ் சிங்கள மாணவர் குழுக்களுக்கிடையிலான மோதலின் எதிரொலியாகவே தமிழ் மாணவர்கள் தரப்பில் இந்த மூன்று கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டுள்ளது. மாணவர்களினால் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கைகள் தொடர்பாக மாணவ பிரதிநிதிகளுக்கும் பல்கலைக்கழக நிர்வாகத்துக்கும் இடையில் இன்று மாலை சந்திப்பொன்று இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட துணை பொலிஸ்மா அதிபதி உட்பட பாதுகாப்பு உயர் அதிகாரிகளும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டார்கள். இந்த சந்திப்பு தொடர்பாக பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கலாநிதி கே கோவிந்தராஜா:
பேச்சுவார்த்தையில் முழுமையான வெற்றி கிடைக்கவில்லை. இருந்த போதிலும் சில சில முடிவுகள் எட்டப்பட்டது. பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற போலீஸ் சோதனை சாவடியில் தமிழ் போலீசாரின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு கணக்கம் காணப்பட்டது. இதில் பெரும்பாலும் சிங்கள போலீசார் தான் கடமையில் இருந்தார்கள். டிஐஜி சிவச போலீஸ் அதிபர் உடனடியாக அவர் என்று சொன்னார், ஐந்து தமிழ் போலீசாரையும் மூன்று முஸ்லீம் போலீசாரையும் மேலதிகமாக சேவையில் எடுத்து வருவது அந்த கடமையை சேர்த்திருக்கிறோம் என்றும், அந்த வாயில மாணவர்களுக்கான பாதுகாப்பை தான் தன்னால் உறுதிப்படுத்த முடியும் என்றும், அத்தோடு இன்னொரு விடயத்தையும் குறிப்பிட்டார். அந்த வியாழக்கம் நடந்த சம்பவத்துக்கு போலீசார் உடனடியாக நடவடிக்கை எடுக்க சம்பந்தமாக தான் உள்ளக விசாரணை மேற்கொள்ளதாகவும், அதன்படி அவர்களுக்கு ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாணவர்களிடம் தெரிவித்தார். இரண்டாவது கோரிக்கையாக சம்பவத்தில் ஈடுபட்ட மாணவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று, அதை நாங்கள் ஏற்கனவே வழங்கிவிட்டோம். இரண்டு மாணவர்களை விடுவித்து வைத்துள்ளோம், ஓரளவுக்கு அதை ஏற்றுக்கொண்டார். மூன்றாவது விதம், அவருக்கு சிங்கள மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்ற விடுதி வசதிகள். இப்போது நாங்கள் அந்த தூரத்தை கருத்தில் கொண்டு சிங்கள மாணவர்களுக்கு எல்லா வருட மாணவர்களுக்கும் முதலாம் இரண்டாம் மூன்றாம் நான்காம் வருட மாணவர்களுக்கு விடுதி வசதிகள் வழங்கியுள்ளோம். தமிழ் மாணவர்களுக்கு முதலாம் இறுதி வருட மாணவர்களுக்கு மாத்திரம்தான் விடுதிகள் வழங்கியுள்ளோம். அதே அவர்கள் தமிழ் மாணவர்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கும் எல்லா பேட்சுக்கும் வழங்க வேண்டும், அல்லது சிங்கள மாணவர்களை இரண்டாம் மூன்றாம் வருட மாணவர்களை வெளியேற்ற வேண்டும், அப்போதுதான் இப்படியான பிரச்சனைகள் நிகழாமல் பார்த்துக் கொள்ள முடியும்
என்று பதிலளித்தார் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கலாநிதி கே கோவிந்தராஜா. ஆனால் இந்த சந்திப்பில் தீர்க்கமான முடிவுகள் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்று மாணவ பிரதிநிதிகளில் ஒருவரான கோமகன் கூறுகின்றார்.
போலீசாரை வெளியேற்றுவது அவர்கள் சொன்ன முடிவானது, அதை பற்றி இப்ப மாணவர்கள் கலந்து ஆலோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இரண்டு விடயங்களும் நிர்வாகத்துக்குள்ளாக எடுக்கப்படக்கூடிய முடிவுகள், ஆனால் அவை பற்றியும் தீர்க்கமான முடிவு ஒன்று இன்று எட்டப்படவில்லை என்றே மாணவர்கள் கருதுகிறார்கள். ஆகையினால் தீர்க்கமான முடிவு ஒன்று எட்டப்படும் வரை மாணவர்களது பரிஷ்கரிப்பு போராட்டம் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது
என்றும் கோமகன் குறிப்பிட்டார்.
மட்டக்களப்பிலிருந்து செய்தியாளர் உதயகுமார். இலங்கை வடமாகாண தலைமைச் செயலருக்கு வடமாகாண முதல்வர் விக்னேஸ்வரன் சட்டவிரோதமான உத்தரவுகளை பிறப்பிப்பதை தவிர்த்துக் கொள்ளுமாறு இலங்கை உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் கொழும்பிலிருந்து நீதிமன்ற செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
வடமாகாண பிரதம செயலாளரின் உத்தியோகபூர்வ கடமைகளின் போது சட்டவிரோதமான உத்தரவுகளை பிறப்பிப்பதை தவிர்த்துக் கொள்ளுமாறு உச்சநீதிமன்றம் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனுக்கு உத்தரவிட்டுள்ளது. வடமாகாண பிரதம செயலாளர் விஜயலட்சுமி ரமேஷ் தாக்கல் செய்த மனு ஒன்றை ஆராய்ந்த பின்னரே தலைமை நீதிபதி மோகான் பீரிஸ் உட்பட மூவர் அடங்கிய நீதிபதிகளின் குழு இந்த உத்தரவை பிறப்பித்தது. நீதிமன்றத்தில் கருத்துக்களை தெரிவித்த மனுதாரர் சார்பில் ஆஜரான சட்டவாதி வடமாகாணத்தை விட்டு வெளியே செல்ல வேண்டுமானால் தனது அனுமதியை பெற்றுக்கொண்ட பின்னரே அதனை மேற்கொள்ள முடியும் என வடமாகாண முதலமைச்சர் அதன் பிரதம செயலாளருக்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். அதேபோன்று கருத்துக்களை வெளியிடும் அவகாசத்தையும் தடை செய்துள்ளார். இலங்கை அரசியல் யாப்புக்கமைய இவ்வாறான உத்தரவுகளை பிறப்பிக்கும் அதிகாரம் முதலமைச்சருக்கு வழங்கப்படவில்லை என்று தெரிவித்துள்ள அந்த சட்டவாதி, மாகாண பிரதம செயலாளர் என்பது ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட ஒரு அதிகாரி என்றும் தெரிவித்தார். அப்போது நீதிமன்றத்தில் கருத்துக்களை தெரிவித்த தலைமை நீதிபதி மோகான் பீரிஸ், இலங்கை அரசியல் யாப்பை மீறும் வகையில் செயற்படுவதற்கு எந்த ஒரு அதிகாரிக்கோ அரசியல்வாதிக்கோ அதிகாரங்கள் இல்லை என்று தெரிவித்தார். மாகாண செயலாளர் மீது உத்தரவுகளை பிறப்பிப்பதற்கு முதலமைச்சருக்கு அதிகாரங்கள் இல்லை என்று தெரிவித்த தலைமை நீதிபதி அதன் பின்பு இந்த தடை உத்தரவை பிறப்பித்ததாக வடமாகாண பிரதம செயலாளர் விஜயலட்சுமி ரமேஷ் பிபிசியிடம் தெரிவித்தார்.
எங்களோட அடிப்படை மனித உரிமை மீறல் மனுவில ஸ்டே ஆர்டர், தற்காலிக அடிப்படையில ஸ்டே ஆர்டர் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதாவது மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழு மற்றும் மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுண்ட அதிகாரத்துக்கு மேற்பட்ட ரீதியில் இந்த விதமான அதிகாரங்களும் யாராலும் வழங்கப்பட முடியாதுன்ற அடிப்படையில் அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக இந்த ஸ்டே ஆர்டரை வழங்கப்பட்ட.
மேலதிக வழக்கு விசாரணை எதிர்வரும் ஜூலை மாதம் 26ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது.
செய்தியை வழங்கியவர் கொழும்பு நீதிமன்ற செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். நிகழ்ச்சியில் அடுத்து வருவது அனைவருக்கும் அறிவியல், தொகுத்து வழங்குகிறார் எல்ஆர் ஜெகதீசன்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் முதலில் மனித நாசியின் வாசனை நுகர்வு திறன் தொடர்பான செய்தி ஒன்று. இதுகுறித்த பிபிசியின் ஹெலன் பிரிக்ஸ் வழங்கியிருக்கும் செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் குமார் ராமலிங்கம்.
மனிதர்களின் நாசியானது கிட்டத்தட்ட 100,000 கோடி மனங்களை கண்டுபிடிக்கக்கூடிய திறன் கொண்டது என்று அமெரிக்க விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கின்றனர். சயின்ஸ் சஞ்சிகையில் வெளியாகியுள்ள இந்த தகவல் மூலம் மனிதர்களின் கண் காதை விட மிக அதிகமான உணர்வுகளை கண்டுபிடிக்கும் திறன் கொண்ட உறுப்பாக மூக்கு இருக்கின்றது. இதுவரையில் 400 நுகரும் உள்வாங்கிகளை கொண்டிருக்கின்ற மனித நாசி சுமார் 10,000 விதமான மனங்களை மட்டுமே பிரித்து பார்க்கக்கூடிய திறன் கொண்டதாக இருக்கின்றது என்று நம்பப்பட்டு வந்தது. மனிதர்கள் தங்களுடைய நுகரும் திறனில் மிக மிக குறைந்த அளவே பயன்படுத்துகின்றனர் என்று ராக்ஃபெல்லர் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். மனிதர்களின் கண்களில் 3 ஒளி உள்வாங்கிகள் இருக்கின்றன. அவற்றை கொண்டு 1 கோடி வண்ணங்களை மனிதனால் பார்க்க முடியும். அதேபோன்று காதுகளால் 500,000 விதவிதமான சப்தங்களை உள்வாங்கி பிரித்து பார்க்க முடியும். நாசியின் திறனை ஆராய்ச்சி செய்ய முடிவு செய்த ஆராய்ச்சியாளர்கள் வெவ்வேறு மனம் கொண்ட 128 ரசாயன மூலக்கூறுகளை எடுத்துக்கொண்டு அவற்றை பல்வேறு வாசனை கலவைகளாக மாற்றியிருக்கின்றனர். இதில் முன்பு அறியாத பல மனங்கள் உருவாக்கப்பட்டிருந்தன. இதனை 26 பேரிடம் நுகருமாறு கூறி கொடுத்திருக்கின்றனர். அதில் கிடைத்த முடிவுகளின் அடிப்படையில் ஒரு மனிதனால் எத்தனை விதமான மனங்களை கண்டறிய முடியும் என்று ஆராய்ச்சியாளர்கள் ஒரு அறிவியல் கோட்பாட்டை பயன்படுத்தி விளக்கம் கொடுத்திருக்கின்றனர். அதன்படி 100,000 கோடி மனங்களை மனிதர்களால் கண்டறிய முடியும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இது கூட ஒரு குறைவான மதிப்பீடுதான் என்றும் அவர்கள் மேலும் கூறுகின்றனர். இந்த ஆராய்ச்சி அறிக்கையின் துணை ஆசிரியரான டாக்டர் லெஸ்லி ஓஸ்ஹால் நுகர்வு திறனில் மனிதர்கள் சிறப்பானவர்கள் என்பதன் முதல் சோதனையின் அறிக்கை. இருந்தாலும் மனிதர்களை விட விலங்குகள் 2 அல்லது 3 மடங்கு அதிக நுகர்வு திறன் கொண்டவை. அதற்கு காரணம் அவை தம்முடைய மூளையின் பெரும் பகுதியை நுகர்வு திறனுக்காக செலவிடுவதுதான் என்று அவர் கூறுகின்றார். இவ்வாறு மனிதநாசி சிறப்பான நுகர்வு திறன் கொண்டதாக இருக்கின்றது என்ற தகவலை வரவேற்கலாம் என்று கூறுகின்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி உயிரியல் பேராசிரியரான சார்ல்ஸ் ஸ்பென்ஸ் இன்னும் இந்த மூக்கு பற்றி நாம் இன்னும் ஏராளமான அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றன என்றும் கூறுகின்றார்.
அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சி கேட்டீர்கள் நேர்களே. இன்று மட்டக்களப்பிலிருந்து ஒலிபரப்பான இலங்கை கிழக்கு பல்கலைக்கழக செய்தி குறித்த அந்த ஒலிநாடா பழைய ஒலிநாடா ஒலிபரப்பாகிவிட்டது, அதற்கு மன்னிக்க வேண்டும். இன்றைய செய்தியில் கிழக்கு பல்கலைக்கழக வந்தாறுமூலை வளாகத்தில் தொடரும் நெருக்கடி நிலையின் எதிரொலியாக இன்று செவ்வாய்க்கிழமை மாலை சிங்கள மாணவர்களினால் வெளியேற முடியாதவாறு தடுக்கப்பட்ட துணைவேந்தர் கி கோவிந்தராஜா போலீசாரின் உதவியை பெற்று பாதுகாப்புடன் அங்கிருந்து வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். பல்கலைக்கழகத்தில் விரிவுரைகளை இடைநிறுத்தம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ஏற்கனவே இடைநிறுத்தப்பட்டுள்ள 2 சிங்கள மாணவர்கள் மீதான விரிவுரை தடை நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து ஆர்ப்பாட்டத்தில் சிங்கள மாணவர்கள் இன்று மாலை ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களே துணைவேந்தரான கலாநிதி கி கோவிந்தராஜாவை அங்கிருந்து வெளியேற விடாமல் தடுப்பதற்கான போராட்டத்திலும் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவத்தை அடுத்து சுமார் 2 மணி தியாலங்களுக்கு மேலாக பதற்றமான சூழ்நிலையும் அங்கு காணப்பட்டது. பின்னர் போலீசாரின் உதவியை பெற்று துணைவேந்தர் அங்கிருந்து வெளியேறியதை அடுத்து மாணவர்களும் கலைந்து சென்றதாக கிழக்கு பல்கலைக்கழக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கிழக்கு பல்கலைக்கழகத்தில் தமிழ் சிங்கள மாணவர்களுக்கிடையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலை காரணமாக வந்தாறுமூலை வளாகத்தில் மறு அறிவித்தல் வரை விரிவுரைகளை இடைநிறுத்தம் செய்ய பல்கலைக்கழக பேரவையினால் முடிவெடுக்கப்பட்டு விடுதி மாணவர்களை வெளியேற புதன்கிழமை காலை 6 மணி வரை காலக்கெடுவும் வழங்கப்பட்டுள்ளது. விரிவுரைகள் இடைநிறுத்தப்பட்ட காலத்தில் வளாகத்திற்குள் மாணவர்களின் நடமாட்டத்துக்கு தடையும் விதிக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த வெள்ளிக்கிழமை வளாக விடுதியொன்றில் தமிழ் சிங்கள மாணவர்கள் குழுக்களுக்கு இடையிலான மோதலின் எதிரொலியாகவே வந்தாறுமூலை வளாகத்தில் நெருக்கடியான நிலை காணப்படுகின்றது. சம்பவத்துடன் தொடர்புடைய மாணவர்கள் மீது நிர்வாகம் தாமதமின்றி நடவடிக்கை எடுத்து தண்டனை வழங்க வேண்டும். வளாகத்தில் உள்ள போலீஸ் காவல் நிலையம் அகற்றப்பட வேண்டும். சிங்கள மாணவர்கள் போன்று தமிழ் மாணவர்கள் சகலருக்கும் விடுதி வசதிகள் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ் மாணவர்களினால் ஏற்கனவே விரிவுரைகள் புறக்கணிப்பு போராட்டம் நடந்து வருகின்றது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இனி நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன் ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
ஆலைத்தொழில் வளமடைந்த G8 நாடுகள் அமைப்பிலிருந்து ரஷ்யாவை தள்ளி வைத்திருப்பது எதிர்மாறான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று ரஷ்ய அதிபரின் சார்பில் பேசவல்ல அதிகாரி டிமிட்ரி பெசோவ் குறிப்பிட்டிருக்கிறார். எகிப்தில் முஸ்லீம் சகோதரத்துவ அமைப்பின் 500க்கும் அதிகமான உறுப்பினர்களுக்கு மரண தண்டனை தீர்ப்பு வழங்கிய எகிப்து நீதிமன்றம் அனைத்துலக மனித உரிமை சட்டங்களை மீறியிருக்கிறது என்று ஐக்கிய நாடுகள் மன்றம் அறிவித்திருக்கிறது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசு. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் எமது கடந்த ஒரு வார கால தமிழோசு நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் எம்முடைய இணையதளமான www.bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.